So we have been considering in these days what it means to have the light of God shining through us.
தேவனுடைய ஒளி நம்மூலமாய் பிரகாசிப்பது என்றால் என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
You must believe that however great the darkness has been in your past life, God still wants his light to shine through you.
உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு இருளானதாய் இருந்தாலும் கூட தேவன் இன்றைக்கு உங்களுடைய ஒளி பிரகாசிக்கும்படியாய் விரும்புகிறார்.
Even the failures that you have had in your life are part of God's plan to teach you something.
உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்த காலத்திலே சந்தித்த தோல்விகளும் கூட தேவன் உங்களை ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்காக அனுமதிக்கக்கூடிய தேவ திட்டங்களிலே ஒன்றாக இருந்திருக்கலாம்.
Many of us have a lot of regret about the way we did things in the past.
கடந்த காலத்திலே ஐயோ இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி நம்மில் அநேகருக்கு வருத்தங்கள் இருக்கலாம்.
There may be many things in your past life that you are ashamed of.
கடந்த காலத்திலே உள்ள அநேக காரியங்களை குறித்து நீங்கள் இப்பொழுது வெட்கம் அடையலாம்.
God will never reveal it to anybody.
அதை யாருக்குமே தேவன் வெளிப்படுத்த மாட்டார்.
Because he says your sins and iniquities I will remember no more.
உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனி நினையாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
How good God is.
எவ்வளவு தேவன் நல்லவராய் இருக்கிறார் பாருங்கள்.
There all the shameful things that you did in the past he will never tell anybody about it.
நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நீங்கள் செய்த எல்லா வெட்கத்துக்குரிய காரியங்களையும் நான் ஒருவருக்கும் சொல்ல மாட்டேன் என்று தேவன் சொல்கிறார்.
So we should also be like that.
நாமும் அப்படி இருக்க வேண்டும்.
If you know some bad thing about somebody else,
வேறு ஒருவரை பற்றி ஒரு கெட்ட காரியத்தை நீங்கள் நினைவுகூருவீர்களானால்,
you should not tell others.
மற்றவர்களிடத்தில் அதை பற்றி சொல்லக்கூடாது.
Because God treats us like we treat other people.
நாம் மற்றவர்களை எப்படி நடத்துகிறோமோ அதுபோல தான் தேவன் நம்மையும் நடத்துவார்.
If God has been kind to you, you must be kind to other people.
தேவன் உங்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் மற்றவர்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும்.
And if God has covered your past sins,
உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையின் பாவங்களை தேவன் மூடிவிட்டார் என்றால்,
you must also cover the sins that you know of other people.
மற்ற மக்களுடைய பாவங்களை நீங்கள் அறிந்திருக்கிற பாவங்களையும் கூட நீங்கள் மூடி மறைக்க வேண்டும்.
I believe the reason why many of us do not receive more from God is because we're not giving forth what God has given us.
தேவன் நமக்கு என்ன கொடுக்கறாரோ அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்காதபடியாலே தான் நம்மிலே अनेகர் இன்னும் தேவனிடத்திலிருந்து பெரிய பல காரியங்களை பெறாமல் இருக்கிறோம்.
When we think of light,
ஒளியை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது,
God gives us light so that we can give it to others.
மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தான் தேவன் நமக்கு ஒளியை கொடுக்கிறார்.
It's not just for myself.
எனக்கு என்று நான் வைத்துக் கொள்ளும்படியாய் அவர் கொடுப்பதில்லை.
God has not made this earth in a way that they live that we are to live for ourselves.
நாம் நமக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற முறையிலே தேவன் இந்த பூமியிலே நம்மை உண்டாக்கவில்லை.
When he makes a tree, a fruit tree,
ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை தேவன் உண்டாக்கி இருக்கும் பொழுது,
that tree grows up and produces mangoes or bananas or anything.
அந்த மரம் வளர்ந்து அதிலே மாங்கனிகளோ அல்லது வாழைப்பழமோ அதிலிருந்து கிடைக்கிறது.
It's for others.
அது மற்றவர்களுக்கென்று.
And the tree is, when people come and pluck the fruit, it produces more fruit.
ஜனங்கள் வந்து அந்த மரத்தின் கனியை பறிக்கும் பொழுது இன்னும் அதிகமான கனிகளை அது உற்பத்தி செய்கிறது.
It doesn't get anything for itself.
அது தனக்கென்று எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வதில்லை.
That is God's law in nature.
இதுதான் இயற்கையிலே நாம் காணக்கூடிய தேவனுடைய நியதியாய் இருக்கிறது.
Because that's God's own nature.
இது தேவனுடைய சொந்த தன்மையாய் இருக்கிறது.
God's own nature is to bless other people.
தேவனுடைய சுபாவமே மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் உள்ளது.
And Adam's nature was to think of oneself.
ஆதாமுடைய தன்மை எப்படி என்றால் அவன் தன்னை பற்றியே எண்ணக்கூடிய ஒரு சிந்தை.
So the whole race of Adam can be distinguished by the fact that they live for themselves.
ஆகவே முழு ஆதாமுடைய வர்க்கத்தை எப்படி நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம்? அவர்கள் எல்லாரும் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
They always seek their own convenience and whatever is good for them.
தங்களுக்கு எது நல்லது, தங்களுக்கு வசதி எது என்று அதையே அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள்.
But Jesus' whole way of thinking was different.
ஆனால் இயேசுவினுடைய சிந்தித்த முறையே வித்தியாசமானதாய் இருந்தது.
He was always thinking how he can help other people.
எப்படி நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர் எண்ணிக்கொண்டிருந்தார்.
We see that many times in his 3.5 years ministry.
அவருடைய 3.5 ஆண்டுகால ஊழியத்திலே பல சமயங்களிலே நாம் அதை பார்க்கிறோம்.
You know, for example, sometimes he'd be going to some place for some ministry.
சில ஊழியத்திற்காக ஒரு சில இடங்களுக்கு நாம் போய் கொண்டிருக்கலாம்.
On the way somebody would stop him and say, can you come here and to my house.
அவர் அப்படி வழியிலே ஊழியத்திலே ஒரு பாதிலே போய் கொண்டிருக்கும்போது யாராவது ஒருவர் வந்து தடுத்து நிறுத்தி இன்ன எங்க வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்பார்கள்.
And he would go.
அவர்கள் வீட்டுக்கு செல்வார்.
And solve that problem and then come back and go for his work.
அந்த பிரச்சனை தீர்த்து விட்டு மீண்டும் ஆய் வந்து தன்னுடைய ஊழியத்திற்கு செல்வார்.
Now when you read that once or twice in the gospels.
ஒரு ஒன்று அல்லது இரண்டு முறை இதை சுவிசேஷங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது
you can learn something that was the way Jesus lived all his life.
தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு அப்படி தான் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
He was always thinking of how can I be a blessing to other people.
மற்றவர்களுக்கு எப்படி நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்றே எப்பொழுதும் அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார்.
We read in the gospels in Mark's gospel.
மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம்.
In we read of a time when he was in his house.
அவர் தன்னுடைய வீட்டிலே இருந்தார்.
And a lot of people who came to hear him.
அவரை கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் வந்திருந்தார்கள்.
We read in Mark chapter 3.
மார்க் 3 ஆம் அதிகாரம்.
This is a very interesting verse here.
மிகவும் நல்ல ஒரு வசனத்தை இங்கே வாசிக்கிறோம்.
He came to his home.
அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்தார்.
And that was in Capernaum.
அந்த வீடு கப்பர்நகுமில் இருந்தது.
And the multitude gathered into his house.
அவருடைய வீட்டிலே திரளான ஜனங்கள் கூடி இருந்தார்கள்.
To such an extent that he could not even eat a meal.
அவர் ஒருவேளை ஆகாரம் சாப்பிடுவதற்கு கூட முடியாத அளவுக்கு திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்திருந்தார்கள்.
So when there was so much ministry to be done,
எவ்வளவோ செய்ய வேண்டிய ஊழியம் இருக்கும் பொழுது,
and he didn't have time to eat a meal.
ஒருவேளை ஆகாரம் புசிப்பதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லாத இருந்த பொழுது,
he didn't eat the meal.
அவர் சாப்பிடவில்லை.
He just served the others.
அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்தார்.
There are a number of cases like this that we read in the Gospels.
சுவிசேஷங்களில் இப்படி பல சம்பவங்களை நாம் வாசிக்கிறோம்.
Where he would pray with people late into the night.
அவர் நீண்ட நேரம் இரவு வரை ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்.
And he was always thinking of the need of others.
எப்பொழுதுமே மற்றவர்களுடைய தேவையை குறித்தே அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார்.
The Bible many times says he was moved with compassion.
அவர் மனதுருக்கத்தினாலே நிறைந்தவராய் இருந்தார் என்று வேதம் பல முறைகளிலே சொல்கிறது.
There we see the nature of God.
அங்கே தேவனுடைய தன்மையையும் சுபாவத்தையும் பார்க்கிறோம்.
He was always thinking of the need of others.
எப்பொழுதுமே மற்றவருடைய தேவையை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருந்தார்.
You see in John chapter 6.
யோவான் 6 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
There was a big crowd going with him.
அங்கே திரளான கூட்டத்தார் இருந்தார்கள்.
And they didn't ask for any food.
அவர்கள் எந்த ஆகாரத்தையும் அவரிடத்தில் கேட்கவில்லை.
They were hungry, they had not eaten for a long time.
அவர்கள் பசியா இருந்தார்கள், நீண்ட நேரம் சாப்பிடாமல் இருந்தார்கள்.
And Jesus was the one who thought, hey, they need some food. Where can we get some food for them?
இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே, எங்கிருந்து நாம் இவர்களுக்கு ஆகாரம் வாங்கலாம் என்று இயேசுதான் முதல் முறையாக சொன்னார்.
See, that was his way of life, always thinking, what do they need?
இவர்கள் மற்றவருடைய தேவை என்ன என்பதை குறித்து அப்படி எண்ணிக்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கையை முறைமையை இயேசு வைத்திருந்தார்.
Now, man doesn't think like that.
மனிதன் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பதில்லை.
How does the average man think?
ஒரு சாதாரண மனிதன் எப்படி எண்ணுகிறான்?
What do I need?
எனக்கு என்ன தேவை?
What do my wife and children need?
என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன தேவை?
Everybody in the world lives like that.
உலகத்தில் உள்ள எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
My need is met, my wife and children's need is met, everything is okay.
என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டாய் விட்டது, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் கிடைத்து விட்டது, போதும்.
All the atheists and people of every religion live like that.
நாஸ்திகர்களும் மற்ற பிற மதத்தை சார்ந்த அனைவரும் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
How do we know that Jesus has come and changed our way of life?
இயேசு வந்து நம்முடைய வாழ்க்கை பாணியை மாற்றி விட்டார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்வது?
One way you'll know is this.
ஒரு வழியை நீங்கள் இப்படி அறிந்து கொள்ளலாம்.
That you'll find your mind is now thinking of the need of other people.
மற்ற மக்களுடைய தேவையை உங்கள் மனதை இப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கிறதா?
You say, how can I meet that need? Can I do something to help that person?
இந்த நபருக்கு உதவி செய்வதற்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா?
And your mind is always thinking like that.
இப்படி உங்கள் மனது எப்பொழுதே இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது.
If it's not thinking like that,
அப்படி அது சிந்திக்கவில்லை என்றால்,
then I don't know whether you are really born again.
உண்மையாலுமே நீங்கள் மனம் திரும்பினீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
Born again is a change of nature.
மனம் திரும்புவது என்பது நம்முடைய சுபாவத்தில் ஏற்படக்கூடியதான ஒரு மாற்றம்.
Let me show you the clearest verse of that in Philippians in chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் இதை குறித்து நான் உங்களுக்கு தெளிவான ஒரு வார்த்தையை சொல்கிறேன்.
In Philippians chapter 2.
பிலிப்பியர் 2 அதிகாரம்.
We read like this.
நாம் இப்படி வாசிக்கிறோம்.
Verse 21.
21 ஆம் வசனம்.
They all seek after their own and not the own interest, not those of Christ Jesus.
மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
You see the contrast there?
இங்கே அந்த வித்தியாசத்தை பார்த்தீர்களா?
Some people who are only seeking their own interests.
சிலர் தங்களுக்கானவைகளையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
Some people are seeking the interests of Christ Jesus.
சிலர் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை தேடுகிறார்கள்.
Not only the interests of Christ.
கிறிஸ்துவின் விருப்பத்தை மட்டுமல்ல.
He says Timothy verse 20 is genuinely concerned for your welfare.
20th வசனத்திலே தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்கிறார், உங்களுடைய காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு அவனை போல வேறு யாரும்
இல்லை. All the others are not interested in your welfare.
மற்ற எல்லா நபர்களும் உங்களுடைய காரியத்தில் விருப்பமா இல்லை.
All the others are seeking their own interests.
மற்ற எல்லாருமே தங்களுக்கானவைகளையே தேடிக் கொண்டிருக்கிறார்கள்.
So you see a contrast here.
இங்கே ஒரு வேறுபாடு காணப்படுகிறது.
Verse 21, those who seek their own interests.
21st வசனத்திலே தங்களுடைய சொந்த விருப்பங்களை தேடுகிறவர்கள்.
Verse 20, a Timothy who's seeking the welfare of others.
ஆனால் மற்றவருடைய விருப்பத்தை மற்றவருடைய காரியங்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தீமோத்தேயு இருக்கிறார். 20th
வசனம். There you know that really the Holy Spirit has done a work in Timothy's heart.
இங்கே பரிசுத்த ஆவியானவர் உண்மையாலுமே தீமோத்தேயுவின் உள்ளத்திலே ஒரு கிரியை செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.
So this is one of the marks of Christ having done a work in our life.
கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்திலே ஒரு கிரியை செய்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம்.
The nature of the entire race of Adam is to just think of myself and my family.
ஆதாமுடைய முழு வர்க்கத்தினுடைய சுபாவமே தன்னை குறித்தும் தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் நினைப்பதுதான்.
And that is the way of darkness.
இதுதான் இருளின் வழி.
You know, when you're only seeking your own interest, the interest of your family, we can say you're still in darkness.
உங்களுடைய உங்களுடைய சொந்த குடும்பத்தினுடைய விருப்பத்தையே நீங்கள் தேடிக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் இன்னும் இருளிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லலாம்.
God comes to change our way of thinking.
தேவன் நாம் நினைக்கிற விதத்தை மாற்றும்படியாக வந்திருக்கிறார்.
Jesus said that don't seek to save your own life.
உங்களுடைய சொந்த ஜீவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டாம் என்று இயேசு சொன்னார்.
Be willing to throw it away for my sake.
என் நிமித்தமாய் இதை தூக்கி எறிங்கள் என்று சொன்னார்.
And you'll find it.
நீங்கள் அப்படி இழந்து போகிறவர்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள்.
And as you seek to be willing to sacrifice in order to bless other people,
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் ஒரு தியாகத்தை செய்வதற்கு முயற்சிக்கும் பொழுது
you'll find that God blesses you.
தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் காண முடியும்.
The light God gives us,
ஆகவே தேவன் நமக்கு கொடுக்க வெளிச்சம்
is not just to keep for ourselves.
நமக்கென்று வைத்துக் கொள்ளும்படியாக அவர் கொடுப்பதில்லை.
That is how the light can become darkness.
இப்படித்தான் நாம் அந்த இருள் ஒளியானது இருளாய் மாறிவிட முடியும்.
See this warning in Luke chapter 11.
இந்த நாள் காலையிலே பார்த்தோமே லூக்கா 11th அதிகாரம்.
In Luke chapter 11 we read this passage earlier in verse 34 and 36.
34 36 வசனங்களை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம்.
But in the morning we left out verse 35.
காலையிலே 35th வசனத்திலே அதை விட்டு விட்டோம்.
We looked at verse 34.
34th வசனத்தை தியானித்தோம்.
Then we looked at verse 36.
36th வசனத்தை தியானித்தோம்.
I want you to look at verse 35 now.
இப்போது 35th வசனத்தை நீங்கள் பார்க்க முடியா நான்
விரும்புகிறேன். See what it says there. Watch out that the light which is in you does not become darkness.
உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
So light can become darkness.
வெளிச்சமானது இருளாய் மாறிவிட முடியும்.
So we need to understand here what is light and what is darkness.
ஆகவே இங்கே ஒளி என்றால் என்ன இருள் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
We saw God is light and God is love.
தேவன் ஒளியாயிருக்கிறார் அன்பாயிருக்கிறார் என்று பார்த்தோம்.
So the light is love.
ஆகவே ஒளி என்றால் அன்பு.
And in 1 Corinthians 13,
1 Corinthians 13th adhigarathile
we are told one of the primary characteristics of love.
அன்பின் பிரதானமான தன்மை என்னவென்றால்
1 Corinthians 13,
1 Corinthians 13th adhigaram
verse 5, the middle
5th vasanathinudaiya mathiyile paarkirom.
Love does not seek its own.
அன்பு தற்பொழிவை நாடாது.
Did you hear that?
இதை கேட்டீர்களா?
What is light?
ஒளி என்றால் என்ன?
That's love.
அது அன்பு.
So what is light?
அன்பு என்றால் என்ன?
Light is a life where you don't seek your own.
உங்களுக்கானதை நீங்கள் தேடாமல் இருக்கிற ஒரு வாழ்வுதான் ஒளி.
Then what is darkness?
இருள் என்றால் என்ன?
Darkness is where you only seek your own.
உங்களுக்கானவைகளை தேடுவதுதான் இருள்.
So when it says the whole world is lying in darkness,
முழு உலகமும் இருளுக்குள்ளாய் கிடக்கிறது என்று சொல்லும்பொழுது,
it means that everybody in the world is just seeking their own.
உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தங்களுக்கானவிலே தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள்.
Everybody in the world.
உலகத்தில் இருக்கிற எல்லாரும்.
How will this affect me and what is good for me and my family?
இந்த காரியத்தை செய்தால் என்னை இது எப்படி பாதிக்கும்? எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு எது நல்லது என்று தான் எண்ணுகிறார்கள்.
But in the midst of that,
இதன் மத்தியிலே
Jesus came.
இயேசு வந்தார்.
And he never sought his own.
அவர் தனக்கானதை தேடவே இல்லை.
He never sought how much sleep he'd get, how much food he'd get.
எவ்வளவு தூரம் நான் தூங்க முடியும், எவ்வளவு தூரம் நான் சாப்பிட முடியும் என்று அவர்
என்ன thought, how can I bless other people?
எப்பொழுதுமே எப்படி நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று அவர் கண்ணோக்கமாக இருந்தார்.
And when this Jesus comes into us by the Holy Spirit,
இந்த இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே வரும்பொழுது,
he gives us his mind.
அவர் இந்த சிந்தையை நமக்கு தருகிறார்.
You know, there's a lovely verse in 1 Corinthians.
1 கொரிந்தியர்களில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு.
And chapter 2,
இரண்டாம் அதிகாரம்,
and verse 16.
16ஆம் வசனம்.
Where it says we have the mind of Christ.
எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது.
What is the mind of Christ?
இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்றால் என்ன?
The mind of Christ is one which does not seek its own.
கிறிஸ்துவின் சிந்தை என்பது தனக்கானதை தேடாதிருக்கிற சிந்தை.
That is true love and that is true light.
இதுதான் மெய்யான அன்பு, இதுதான் மெய்யான ஒளி.
So when we say we are the sons of light,
ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது,
that means in our life we are not seeking our own primarily.
பிரதானமாக நமக்கானவிலே தேடாத ஒரு வாழ்க்கை தான் ஒளியில் உள்ள வாழ்க்கை.
That's why Jesus said to his disciples, don't seek your own.
ஆகவே தான் சீஷர்களிடத்திலே உங்களுக்கானவிலே நீங்கள் தேட வேண்டாம் என்று
சொன்னார். Seek God's kingdom first.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்.
And whatever you need, God will provide it for you.
உங்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார்.
That's how Jesus lived.
இப்படி தான் இயேசு வாழ்ந்தார்.
He lived his whole life.
தன்னுடைய முழு வாழ்க்கையும் இப்படி தான் வாழ்ந்தார்.
Not seeking his own.
தனக்கானதை தேடாதபடி வாழ்ந்தார்.
Whatever God gave him, he said, I've got to pass it on to others.
தேவன் என்னெல்லாம் தனக்கு கொடுத்தாரோ அதையெல்லாம் நான் மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னார்.
And the reason why his life was so happy was because he lived like that.
அவர் இப்படி வாழ்ந்தபடியாலே தான் அவருடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை.
That's why his life was so fresh all the time.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது எப்பொழுதே புதுமை பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது.
Always fresh.
எப்பொழுதே புதுமையான வாழ்க்கையாக இருந்தது.
And your life can always be fresh too.
அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் புத்துணர்ச்சி பெற்ற வாழ்க்கையா இருக்க முடியும்.
If we give out what we receive.
நாம் எதை பெற்றுக் கொள்கிறோமோ அதை கொடுத்து கொண்டே இருந்தால்.
So the light God gives us.
தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒளி.
We must give it to others.
மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும்.
One of the sad things that can happen in our midst.
நம்முடைய மத்தியிலே துக்கமாய் நடக்கக்கூடிய ஒரு துக்கமான சம்பவம் என்னவென்றால்.
That we have received so much light.
நாம் எவ்வளவோ ஒளியை பெற்றிருக்கிறோம்.
I would say that in India perhaps we have received more light on the understanding of scripture than anybody else.
மற்ற யாரை காட்டிலும் இந்திய தேசத்திலே வேதத்தை குறித்து தான நல்ல விளக்கத்தை வெளிச்சமாய் நாம் தான் அதிகமாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்ல முடியும்.
Now we need to ask how much we have given it out to others.
இப்பொழுது மற்றவர்களுக்காக எவ்வளவு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறோம் என்று கேட்க வேண்டிய ஒரு காலத்தை வந்திருக்கிறோம்.
Otherwise this light can become darkness.
இல்லாவிடில் இந்த ஒளியானது இருளாய் மாறிவிடும்.
We saw that verse, watch out that your light does not become dark.
உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்ற வசனத்தை நாம் வாசித்தோம்.
And one way in which the light becomes darkness is when I receive light and I don't give it out.
உன்னிலே இருக்கக்கூடிய வெளிச்சமானது இருளாய் மாறுவதற்குரிய ஒரு வழி நீ உன்னை பெற்றுக்கொண்டு அதை கொடுக்காமல் இருப்பது.
I've seen that happen in our churches.
நம்முடைய சபைகளிலே இப்படி நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
People have received light.
அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
They didn't give it to others.
மற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை.
They keep it.
அதை தாங்களே வைத்துக் கொண்டார்கள்.
Get some more light.
இன்னும் கொஞ்சம் வெளிச்சம்.
Some more light.
இன்னும் கொஞ்சம்
more light.
இப்படி பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள்.
After some time you see their life it has become darkness.
அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்த்தா அந்த ஒளியானது இருளாய் மாறிவிட்டது.
How did this light become darkness?
இந்த ஒளியானது எப்படி இருளாய் மாற முடியும்?
Because what they got they keep kept for themselves.
அவர்கள் எதை பெற்றுக்கொண்டார்களோ அதை தங்களுக்கென்றே வைத்துக் கொண்டார்கள்.
That's why I say ask God to change your way of thinking.
ஆகவே தான் தேவனே நான் சிந்திக்கிற சிந்தையினுடைய விதத்தை மாற்றும் என்று ஆண்டவரிடம் கேட்க வேண்டும்.
I don't want to keep what I have for myself.
ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்டதை எனக்கென்றே நான் வைத்துக் கொள்ள மாட்டேன்.
I want to share it with others.
மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
Because when we share it with others,
மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது
the Bible says that God gives us some more.
வேதம் சொல்லுகிறது தேவன் இன்னும் கொஞ்சமாய் நமக்கு தருவார்.
See Proverbs chapter 11.
நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம்
verse 25
25ஆம் வசனம்.
The generous man will be prosperous.
உதார குணமுள்ள மனிதன் செழிப்பான்.
And he who waters will be watered also himself.
எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும்.
What that means is this.
இதனுடைய பொருள் இதுதான்.
If I use the water God gives me to water somebody else's garden.
தேவன் எனக்கு கொடுக்கிற தண்ணீரை மற்றவருடைய தோட்டத்திலே பாய்ச்சினேன் என்றால்
then God will water my garden.
தேவன் என்னுடைய தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவார்.
If I don't use what God gives me to bless other people,
தேவன் எனக்கு கொடுக்கிற காரியத்தை வைத்து மற்றவளை ஆசீர்வதிக்க முடியாத கொடுக்காத பட்சத்தில்
then I don't get any more from God.
எனக்கு இன்னும் தேவனிடத்தில் இருந்து நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன்.
Then my life becomes stale.
அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையானது அது நாட்டம் எடுக்க ஆரம்பிக்கும்.
That's how the light becomes darkness.
இப்படித்தான் அந்த ஒளியானது இருளாய் மாறுகிறது.
That's why more and more my own burden is
ஆகவே அதிகமாக எனக்குள்ளாய் வருகிற பாரம் என்னவென்றால்
is that there are so many groups in India.
இந்தியாவிலே பல குழுக்கள் இருக்கிறார்கள்.
Who have not heard the things we have heard.
நாம் கேட்ட இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் இன்னும் கேட்காமல் இருக்கிறார்கள்.
In Tamil Nadu alone we have 3 conferences a year.
தமிழ்நாட்டிலே மட்டும் நமக்கு வருஷத்திலே 3 கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் நடக்கிறது.
Many of you, some of you anyway, come to all the 3 conferences.
உங்களிலே ஒரு சிலர் எல்லா கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கும் வருகிறீர்கள்.
So, if you have come for the conferences even for 10 years,
10 வருஷங்களாக நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு வந்திருந்தாலும்,
you would have come to 30 conferences in 10 years.
10 வருடங்களிலே 30 கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு வந்திருப்பீர்கள்.
And each of those conferences we have 7-8 meetings, 9 meetings.
இப்படிப்பட்ட ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்திலேயும் கிட்டத்தட்ட 8-9 கூட்டங்கள் நமக்கு நடக்கிறது.
So can you imagine, you have attended about 250 meetings listening to these messages.
ஆகவே கிட்டத்தட்ட 250 கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெற்று இந்த செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள்.
You have received so much.
எவ்வளவோ நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள்.
Imagine listening to message for 250 hours.
250 மணி நேரமாக நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள்.
And I don't give it to others.
நான் மற்றவர்களுக்கு அதை கொடுக்காவிட்டால்
the light in me becomes darkness.
என்னிலே இருக்கக்கூடியதான ஒளியானது இருளாய் மாறிவிடும்.
So I want to encourage all of you in the coming year.
ஆகவே வரக்கூடிய வருஷத்திலே உங்களை எல்லாரும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
Even the younger people.
வாலிபர்கள் கூட.
To say, Lord,
ஆண்டவரே,
I have received so much from you.
நான் உம்மிடத்திலிருந்து எவ்வளவோ பெற்றுக்கொண்டேன்.
How can I give this to other people?
எப்படி நான் இதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் ஆண்டவரே?
Many of you may not have the ability to preach.
உங்களில் அநேகருக்கு பிரசங்கிக்க கூடிய திறமை இல்லாமல் இருக்கலாம்.
But if you have a burden to help others, God will show you some way.
ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியான ஒரு பாரம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் தேவன் ஏதாவது ஒரு வழியை காண்பிப்பார்.
You can give a book to somebody.
நீங்கள் யாராவது ஒருவருக்கு புத்தகத்தை கொடுக்கலாம்.
But don't ever give a book without prayer.
ஆனால் ஜெபிக்காமல் ஒரு புத்தகத்தை கொடுக்க வேண்டாம்.
Say, Lord, I want to pray that you will make this book a blessing to so and so.
இந்த புத்தகத்தை இன்னாருக்கு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்.
And pray and meet that person and lovingly give it and say, please read this because it has helped me.
நீங்கள் அந்த நபரை ஜெபத்தோடு கூட போய் அன்பாக தயவு செய்து இதை படியுங்கள், இது இந்த புத்தகம் எனக்கு உதவி செய்திருக்கிறது என்று சொல்லுங்கள்.
Or you can give a cassette or a CD.
அல்லது நீங்கள் ஒரு கேசட்டையோ அல்லது ஒரு சிடியையோ கொடுக்கலாம்.
See, it's so little the cost of it.
அதனுடைய விலை மிகவும் குறைவுதான்.
The cost of it may be just 3 or 4 cups of coffee.
அதனுடைய விலை 3-4 முறை காபி குடித்தீர்களானால் அந்த செலவு தான் பிடிக்கும்.
If we deny ourselves something, we can save that money and say, I'm going to use that to give a book to someone. நாம்
ஒன்றை வெறுத்து ஒதுக்கினால் அந்த பணத்தை நாம் மிச்சப்படுத்தி ஒரு சிடியை வாங்கி கொடுக்க முடியும்.
Something, for example, you can do it like this.
நீங்கள் இது போல ஒன்றை செய்யலாம்.
Jesus told us to fast.
இயேசு நம்மை உபவாசிக்க முடியாய் சொல்லி இருக்கிறார்.
There are many ways of fasting.
உபவாசிப்பதற்கு பல வழிகள் உண்டு.
It's not only food.
ஆகாரத்தை மட்டும் தள்ளி வைப்பது உபவாசம் அல்ல.
Fasting is denying yourself something that you normally do.
நீங்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுக்குவது உபவாசம்.
It's not only food.
சாப்பாட்டை சாப்பிடாமல் இருப்பது மட்டும் அல்ல.
You normally eat food, one day you don't eat food, that's fasting.
நீங்கள் சாதாரணமாக ஒரு நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், ஒரு நாளில் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பது உபவாசம்.
Okay. Supposing your parents have got the habit of buying you a new dress on your birthday.
உங்களுடைய பிறந்தநாளுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் புது சட்டை பேண்ட் வாங்கி கொடுக்கிறார்கள் அல்லது துணிமணி வாங்கி கொடுக்கிறார்கள்.
Or your husband gets you a new saree on your birthday.
அல்லது உங்களுடைய பிறந்தநாளிலே உங்களுடைய கணவன் புது ஒரு புடவையை வாங்கி கொடுக்கிறார்.
Or during some festival time.
அல்லது ஏதாவது விழா காலங்களிலே.
Supposing you go to your parents.
நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்திலே போகிறீர்கள்.
Or to your husband.
அல்லது கணவனிடத்திலே செல்கிறீர்கள்.
And say, this year,
இந்த வருடம்,
please don't buy that present for me.
எனக்கு இந்த துணிமணிகளை வாங்க வேண்டாம்.
I've got enough clothes.
எனக்கு போதுமான துணிமணிகள் இருக்கிறது.
Please don't buy another set of clothes or a saree for me.
எனக்கு இன்னும் ஒரு துணிமணியோ அல்லது புடவையோ வேண்டாம்.
That is a fasting.
அதுவும் ஒரு உபவாசம் தான்.
You're denying yourself something which you normally get.
நீங்கள் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய காரியத்தை வேண்டாம் என்று நீங்கள் ஒதுக்குகிறீர்கள்.
And you tell your husband or your parents.
நீங்கள் உங்களுடைய கணவனிடத்திலோ அல்லது பெற்றோரிடத்திலோ சொல்கிறீர்கள்.
But please give me that money.
ஆனால் அந்த பணத்தை எனக்கு தாருங்கள்.
I want to buy some books.
நான் அந்த பணத்தை வைத்து சில புத்தகங்களை வாங்க விரும்புகிறேன்.
Or some cassettes.
அல்லது சில கேசட்டுகளை வாங்க விரும்புகிறேன்.
And I want to pray.
நான் ஜெபித்து.
And give it to some friends of mine this year.
இந்த வருஷம் என்னுடைய நண்பர்களிலே ஒரு சிலருக்கு நான் அதை கொடுக்க போகிறேன்.
And pray that they will be saved.
அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன்.
Or they will be gripped by the truth that changed my life.
அல்லது என்னுடைய வாழ்க்கையை மாற்றின இந்த சத்தியத்தினாலே அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன்.
What did you lose?
என்ன நீங்கள் இழந்தீர்கள்?
One sorry.
ஒரு புடவை.
You already got 200 inside your cupboard. What is there if you lose one?
ஏற்கனவே உங்களுடைய அலமாரியில 200 புடவைகள் இருக்கிறது. ஒன்று இழந்தால் அதனால என்ன வருத்தம் வரும்?
But you would have saved a soul.
ஆனால் ஒரு ஆத்மாவை நீங்கள் ரட்சிக்க முடியுமே.
You don't get that new dress for your birthday.
உங்களுடைய பிறந்தநாளுக்கு எனக்கு அந்த துணிமணி வேண்டாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
But you saved a soul. You'll see somebody in eternity.
ஆனால் அதன் மூலமாக ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் நித்தியத்திலே அந்த ஆத்மாவை பார்க்க முடியும்.
And for all eternity you'll see that person.
நித்திய நித்தியமாக அந்த நபரை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள்.
And you'll say, Lord, thank you. I did not get that extra sari.
ஆண்டவரே நன்றி, எனக்கு அந்த புடவை கிடைக்காமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி.
This person is here in heaven now.
இப்பொழுது இந்த நபர் பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார்.
Because I gave him a book.
ஏனென்றால் அவருக்கு நான் ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தேன், அல்லது ஒரு கேசட்டை வாங்கி கொடுத்தேன்.
My brothers and sisters.
என் சகோதர சகோதரிகளே.
One of the big failures in our churches.
நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தோல்விகள் என்னவென்றால்,
we have not learned to give out to others.
மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்.
God has given to us.
தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த காரியங்களை.
I'm not talking about everybody.
எல்லாரை குறித்தும் நான் பேசவில்லை.
Some people are doing a very good job of this.
சிலர் இந்த விஷயத்தில் நல்ல வேலையை செய்கிறார்கள்.
But all of us can do it.
ஆனால் நாம் எல்லாருமே இதை செய்ய முடியுமே.
Imagine if all of us decide that this year I'm going to give out to others.
இந்த வருஷத்திலே நான் மற்றவர்களுக்கு இப்படி ஒன்றை கொடுக்க போகிறேன் என்று நான் தீர்மானித்தால்,
I'm going to fast not only from food once in a while.
நான் எப்போதும் அப்போதாவது நான் ஆகாரத்தை மட்டும் தள்ளி உபவாசிக்க மாட்டேன்.
I'm going to fast from something someone's going to give me. I'm not going to take it. I'll take the money and buy a book and give it out to somebody.
எனக்கு யாரோ ஒன்றை வாங்கி கொடுக்க போகிறார்கள், நான் அது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு அந்த பணத்தை வாங்கி புத்தகத்தை வாங்கி கொடுக்க போகிறேன்.
There are many ways of fasting.
இப்படி உபவாசிப்பதற்கு பல வழிகள் உண்டு.
Something which you could do which you did not do.
நீங்கள் ஒன்றை செய்திருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை.
And you save that money.
அதன் மூலமாக அந்த பணத்தை நீங்கள் மிச்சப்படுத்துகிறீர்கள்.
You don't eat food one day, you save some money.
நீங்கள் ஒரு நாளிலே ஆகாரத்தை புசிக்காவிட்டால் கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்துவீர்கள்.
Lord, I'm going to give that use that to give somebody some.
ஆண்டவரே, இந்த பணத்தை வைத்து நான் யாருக்காவது ஒருவருக்கு ஒன்று ஒரு புத்தகத்தை கொடுக்கட்டும். ஜெபத்தோடு கூட.
Give the light you have to other people.
உங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுங்கள்.
I'll tell you what will happen.
என்ன நடக்கும் என்று சொல்கிறேன்.
God will give you more light.
தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்தை கொடுப்பார்.
I have seen that for more than 30 years.
30 ஆண்டுகளுக்கு அதிகமான நான் அதை பார்த்திருக்கிறேன்.
I remember when I first understood the truth about victory over sin.
பாவத்தின் மேல் உள்ள ஜெயம் என்கிற சத்தியத்தை முதலாவது முறை விளங்கிக் கொண்ட பொழுது,
I was such a thoroughly defeated person.
நான் எவ்வளவோ தோற்றுப்போன வீழ்ச்சியடைந்த மனிதனாக இருந்தேன்.
Thoroughly defeated, even after 16 years after being born again.
நான் மறுபடியும் பிறந்து 16 வருடங்களாகியும் நான் தோற்கடிக்கப்பட்டவனாகவே இருந்து வந்தேன்.
And then the Lord showed me a better way.
அப்பொழுது ஆண்டவர் எனக்கு மென்மையான ஒரு வழியை காண்பித்தார்.
Filled me with the Holy Spirit.
பரிசுத்தான் அபிஷேகத்தினாலே நிரப்பினார்.
Showed me how Jesus was. I was tempted like me and did not sin.
என்னைப் போல இயேசுவும் இப்படி எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஆனாலும் பாவம் செய்யாதவராய் இருந்தார் என்பதை காண்பித்தார்.
It wasn't just a message, it changed my life.
ஏதோ ஒரு செய்தி என்னுடைய வாழ்க்கையை மாற்றவில்லை.
And I said, Lord, if you give me life,
ஆண்டவரே எனக்கு நீர் வெளிச்சத்தை கொடுப்பீரானால்,
I will do my best to spread this message all over India.
இந்த செய்தியை இந்தியா முழுவதும் பரப்புவதற்கு என்னால் இயன்ற அளவு பிரயாசம் எடுப்பேன் என்று சொன்னேன்.
Whatever inconvenience anything, I will spread this message.
எனக்கு என்ன வந்தாலும் என்ன வசதி குறைவுகள் ஏற்பட்டாலும் இந்த செய்தியை பரப்புவதை நிறுத்த மாட்டேன்.
I said that 30 years ago.
30 ஆண்டுகள் முன்பதாக இதை நான் சொன்னேன்.
That's my burden even today.
இன்றைக்கும் இதுதான் என்னுடைய பாரமாக இருக்கிறது.
There are so many people,
அநேக ஜனங்கள்,
who haven't understood these things.
இதை இன்னும் விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள்.
So many homes,
அநேக குடும்பங்களிலே,
where they are so unhappy,
அங்கே துக்கமாக இருக்கிறார்கள், சந்தோஷம் இல்லை.
Have you understood the way of happiness in your home?
உங்களுடைய குடும்பத்திலே சந்தோஷத்தின் வழியை விளங்கிக் கொண்டீர்களா?
Your home is happy today.
இன்றைக்கு உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா?
What are you doing with that light?
இப்பொழுது அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டீர்களா? அதை வைத்து என்ன செய்கிறீர்கள்?
There are so many dark homes that need that light.
இந்த வெளிச்சம் தேவைப்படுகிற அநேக இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு.
I can't go to all those homes.
நான் அந்த வீடுகள் எல்லாவற்றுக்கும் செல்ல முடியாது.
I try my best to help some people.
நான் ஒரு சிலருக்கு உதவி செய்வதற்கு என்னால் இயன்ற மட்டும் பிரயாசம் எடுக்கிறேன்.
But if all of us do it, think of how many people we can reach.
ஆனால் நாம் எல்லாருமே இப்படி செய்ய முற்பட்டால் எத்தனை ஜனங்களை நாம் போய் சந்திக்க முடியும்?
Supposing we are, let's say, 1,500 people here.
இங்கே 1,500 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம்.
And we say,
நாம் சொல்கிறோம்,
all of us,
நாம் எல்லாருமே சொல்கிறோம்,
in the next one year,
அடுத்த ஒரு வருஷத்திலே,
I'm going to try and reach at least one new person.
இந்த வருஷத்திலே குறைந்தபட்சம் ஒரு புது நபரையாவது நான் இந்த ஒளிக்கு எடுத்து செல்லுவேன்.
I'm not talking about 100 new people.
100 புது மக்கள் அல்ல.
Some people may have that gift.
ஒரு சிலருக்கு அவித வரம் இருக்கலாம்.
You pray and say, Lord, one new person.
ஆண்டவரே ஒரு புது நபரை இந்த வருஷத்திலே,
I want to pray and try and reach with prayer and a burden with this message.
ஆண்டவரே இந்த செய்தியோடு கூட ஆண்டவரே நான் ஜெபத்தோடு பாரத்தோடு நான் ஒரு புது நபரை அணுகட்டும்.
Fantastic light you have given me, I want to give it to somebody.
இந்த நல்ல வெளிச்சத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறேன்.
You try and do that.
நீங்கள் அதை பிரயாசம் எடுத்து செய்து பாருங்கள்.
I'm not saying give it only to one, give it as many to people as possible.
ஒரே ஒருவருக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்க முடியும் அத்தனை பேருக்கு கொடுங்கள்.
But you give it to 100 people, one person may get light.
100 பேருக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு நபர் அதில் வெளிச்சம் பெறலாம்.
So you pray, Lord, will you please lead me to one person who will get the light that has changed my life.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாற்றின இந்த ஒளியை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நபர் என்னை வழிநடத்தும் என்று கேட்பீர்களா?
Your life can start become useful to God.
உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு தேவனுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற முடியும்.
And what happens when you give this light to others?
மற்றவர்களுக்கு இந்த ஒளியை நீங்கள் கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும்?
God will give you more light.
தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிச்சத்தை தருவார்.
It's like in the land of Israel.
இஸ்ரவேல் தேசத்திலே
there are two seas.
இரண்டு விதைகள் இருக்கிறது.
One is the Sea of Galilee and the other is the Dead Sea.
இரண்டு கடல்கள் இருக்கிறது. ஒன்று கலிலேயா கடல், இன்னொன்று சவக்கடல்.
There's a difference between these two seas.
இந்த இரண்டு கடல்களுக்கும் வித்தியாசம் உண்டு.
You know, one is in the north of Israel called the Sea of Galilee.
கலிலேயா கடல் என்பது இஸ்ரவேலின் வடக்கு திசையிலே இருக்கிறது.
That's where Jesus often used to go in the boat.
அடிக்கடி அந்த கடலில் தான் இயேசு படகிலே சென்று கொண்டிருந்தார்.
And then at the bottom there is another sea at the south of Israel called the Dead Sea.
இஸ்ரவேலின் தென் பகுதியிலே சவக்கடல் என்றதான ஒரு கடல் உண்டு.
So there's a river that flows into the Sea of Galilee.
அங்கே கலிலேயா கடலிலே பாய்ந்து செல்கிற ஒரு நதி உண்டு.
And from the Sea of Galilee the river Jordan flows out.
அந்த கலிலேயா கடலிலிருந்து யோர்தான்ங்கிற நதியானது அது சவக்கடலுக்கு வந்து விழுகிறது.
And that's where Jesus got baptized.
அங்கே தான் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார்.
That comes all the way down into the Dead Sea.
அந்த நதியானது அப்படியே வந்து சவக்கடலிலே வந்து கலக்கிறது.
Now the Sea of Galilee in the north the water is always fresh.
வடக்கு திசையில இருக்கக்கூடிய அந்த கலிலேயா கடல் எப்பொழுதுமே அது புதுமையானதா இருக்கும்.
Always fresh.
எப்பொழுதுமே அந்த தண்ணி சுத்தமானதா இருக்கும்.
But the lake at the bottom,
அதல் கீழே இருக்கக்கூடிய அந்த கடல்,
it's called Dead Sea.
அந்த சவக்கடல் என்கிற அந்த பெரிய ஏரி,
it's called dead because the water is so dead.
அந்த தண்ணீர் உயிரற்றதான நிலையில இருக்கிறபடினாலே தான் அது சவக்கடல் என்று அழைக்கப்படுகிறது.
It's not fresh.
அந்த தண்ணீர் புதுமையானதா இல்லை, சுத்தமானதா இல்லை, நாற்றம் எடுக்கிறது.
Nobody can drink from that.
யாருமே அந்த தண்ணீரை குடிக்க முடியாது.
How is it this one sea is fresh and this sea is not fresh?
எப்படி ஒரு கடல் சுத்தமானதா இருக்கிறது, இந்த கடல் சுத்தமானதா இல்லை?
It's in the land of Israel.
இஸ்ரவேல் தேசத்தை பாருங்கள்.
It's a parable.
இது ஒரு ஓமை.
The Lord is saying here is a sea that's fresh and here is a sea that's dead.
இங்கே ஒரு கடல் புதுமையானதா இருக்கிறது, இங்கே ஒரு கடல் அது செத்து போயிருக்கிறது.
The difference is this.
வித்தியாசம் இதுதான்.
In the Sea of Galilee,
கலிலேயா கடலில்
the water comes in,
தண்ணீர் உள்ளே வருகிறது.
The water goes out,
வெளியையும் புறப்பட்டு செல்கிறது.
The river flows in and the river flows out.
அங்கே ஆறுகள் தண்ணீரை கலிலேயா கடலில் கடக்கிறது, அதே சமயத்தில் கலிலேயா கடந்து ஒரு ஆறு வெளியே வருகிறது.
But in the Dead Sea, the river flows in and it stops there.
ஆனால் சவக்கடலிலே ஆறுகள் உள்ளே வருகிறது, அதோ நின்று விடுகிறது, வெளியே புறப்பட்டு போவதில்லை.
These are two types of Christians.
இது இரண்டு விதமான கிறிஸ்தவர்களை குறிக்கிறது.
Some Christians are like the Sea of Galilee.
சில கிறிஸ்தவர்கள் கலிலேயா கடலை போல இருக்கிறார்கள்.
They receive something from God.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்கிறார்கள்.
They give it to others.
மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள்.
They are always fresh.
எப்பொழுதுமே அவர்கள் புதுமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள்.
There are other Christians like the Dead Sea.
சவக்கடலை போல சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்.
They receive something from God.
தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக் கொள்கிறார்கள்.
They keep it to themselves.
தங்களுக்கென்றே வைத்துக் கொள்கிறார்கள்.
And they are dead.
அவர்கள் மரித்தவர்களாக இருக்கிறார்கள்.
What about you?
உங்களை குறித்து என்ன?
Which sea are you like?
நீங்கள் எந்த கடலை போல இருக்கிறீர்கள்?
Anyway, let's forget about the past.
கடந்த காலத்தை நாம் மறந்து விடுவோம்.
One of the wonderful things is that God has made this earth go around the sun in 365 days so that we can think of our life once in a year.
நம்முடைய வாழ்க்கை வருஷத்தில் ஒரு முறையாவது எண்ணி பார்க்கும்படியாக தேவன் இந்த பூமியை சூரியனை சுற்றி வர செய்வதற்கு 365 நாள் அனுமதித்திருக்கிறார்.
So now we come to a new year.
இப்போ புது வருஷத்திலே வந்துவிட்டோம்.
And say, Lord, I want to live a different way this year.
ஆண்டவரே, இந்த வருஷத்திலே நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
I don't want to be like the Dead Sea.
நான் சவக்கடலை போல இருக்க கூடாது.
I want to be like the Sea of Galilee.
நான் கலிலேயா கடலை போல
இருக்க வேண்டும். I want to receive and I want to give out.
நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்.
But for that we must always be alert.
அதற்கு நாம் எப்பொழுதுமே கவனமுள்ளவர்களாய் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
Jesus was always alert.
இயேசு எப்பொழுதுமே உணர்வுள்ளவராய் இருந்தார்.
One of the wonderful things I see about Jesus.
இயேசுவை குறித்து பார்க்கிற ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால்,
He didn't mind if people came and disturbed him.
இயேசு தன்னை வந்து தொந்தரவுபடுத்தினாலும் அதை பொருட்படுத்தவில்லை.
See, Nicodemus came to his house late at night.
நிக்கோதேமு அவருடைய வீட்டிற்கு இரவு காலம் தாழ்த்தி வந்தான்.
I don't know whether it was 11 o'clock or midnight.
அது 11 மணியா அல்லது நடுஇரவா என்று எனக்கு தெரியவில்லை.
Now do you go to somebody's house at midnight whom you don't even know?
நீங்கள் தெரியாத முன்பின் தெரியாத ஒரு நபருடைய வீட்டிற்கு நடுராத்திரி செல்லுவீர்களா?
Will you go to a preacher's house whom you don't know at midnight and knock there and say I want to talk to you?
உங்களுக்கு அந்த பிரசங்கியாரை தெரியாது, அவருடைய வீட்டிற்கு நடுராத்திரியிலே போய் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று கதவை தட்டுவீர்களா?
No.
இல்லை.
We won't do it because we'll say we don't know whether the preacher is going to sleep or whether he'll be disturbed or whether he'll be upset if I come at midnight.
நான் நடுராத்திரியிலே போய் கதவை தட்டி அவரை எழுப்பினால் அவர் மனத்தாங்கள் அடைந்துடுவாரோ, அல்லது தொந்தரவு செய்யப்படுவாரோ, அல்லது அவர் தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை என்று ஒரு ஏக்கத்தோடு ஒரு சந்தேகத்தோடு கூட போவீர்கள்.
How did Nicodemus go?
நிக்கோதேமி எப்படி போனான்?
Because when he heard Jesus in the streets,
அவன் தெருக்களிலே இயேசு பேசுகிறதை கேட்டபொழுது,
he sensed that Jesus is the type of person who is very happy if you go and see him.
இயேசுவை யாராவது ஒருவர் போய் பார்த்தால் அதற்காக அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்கிறதான ஒரு உணர்வை அவன் தெருக்களிலே இயேசு பேசும்போது
கேட்டுவிட்டான்.
நடுராத்திரியிலே போய் கதவை தட்டி அவர் எழுப்பினாலும் கூட இப்படிப்பட்ட நபர் ஒரு காலம் அவர் சலனம் அடைய மாட்டார் என்பதை அவன் உணர்ந்து
கொண்டான். He was always so ready to help people.
எப்பொழுதுமே ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆயத்தமானவராகவே இருந்தார்.
People called at midnight, he helped them.
இரவு நேரத்திலே போய் நடுராத்திரியிலே தட்டி கேட்டாலும் இயேசு அவர்களுக்கு உதவி செய்தார்.
And any time anybody came to Jesus saying please come and pray for my child,
தயவு செய்து வந்து என்னுடைய குழந்தைக்காக ஜெபியுங்கள் என்று யார் எந்த நேரத்தில் வந்து கேட்டாலும்
he would go.
அவர் போவார்.
He never said no to a sincere request at any time.
எந்த நேரத்திலே உண்மையாய் தம்மிடத்தில் வந்து கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லவே இல்லை.
Now that's not an easy way to live.
இப்படி வாழ்வது ஒரு எளிதான ஒரு வாழ்க்கை இல்லை.
If you are seeking your own convenience and comfort, you can never live this.
உங்கள் சொந்த வசதியையும் உங்கள் சொந்த தேவைகளையுமே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது.
But it's a very happy way to live.
ஆனால் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை.
And you say, well, if I keep doing all this, who will take care of my needs?
இப்படி நான் செய்து கொண்டே இருந்தால் என்னுடைய தேவைகளை யார் பார்ப்பார் என்று கேட்கலாம்.
I can tell you from 40 years of my experience.
என்னுடைய 40 ஆண்டுகள் அனுபவத்திலிருந்து நான் சொல்லலாம்.
God takes care of it.
தேவன் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்.
There is a God in heaven.
பரலோகத்திலே ஒரு தேவன் உண்டு.
And if we seek to live for God and for other people, God will take care of our needs.
நீங்கள் தேவனுக்காகவும் மற்ற மக்களுக்காகவும் வாழ நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார்.
What did we read here?
இங்கே நாம் என்ன வாசித்தோம்?
In Proverbs 11.
நீதிமொழிகள் 11 அதிகாரம்.
You water other people, God will water you.
நீங்கள் மற்றவர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது தேவன் உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்.
You bless other people, God will bless you.
மற்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
That's what Jesus said.
இதுதான் இயேசுவும் சொன்னார்.
He said in Luke chapter 6.
லூக் 6 அதிகாரத்திலே,
If you want more light,
உங்களுக்கு அதிக ஒளி தேவைப்பட்டால்,
here is a good verse.
இங்கே நல்ல ஒரு வசனம் இருக்கிறது.
Luke chapter 6.
லூக்கா 6 அதிகாரம்
verse 38.
38ஆம் வசனம்.
Give and it will be given to you.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
That means some light God has given you, you give it to others.
அவருடைய பொருள் என்ன? தேவன் உங்களுக்கு ஒரு ஒளியை கொடுத்திருக்கிறார், நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்.
God will give you some more light.
தேவன் இன்னும் கொஞ்சம் ஒளியை உங்களுக்கு கொடுப்பார்.
And that's the way I have got so much light from God in the last 40 years.
இப்படி தான் கடந்த 40 ஆண்டுகளாக எவ்வளவோ வெளிச்சத்தை தேவனிடத்திலிருந்து நான் பெற்றிருக்கிறேன்.
I want to tell you, I want all of you to get plenty of light from God.
நீங்கள் எல்லாருமே தேவனிடத்திலிருந்து அதிகமான வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
There was a brother who asked me once.
ஒரு முறை ஒரு சகோதரர் என்னிடம் இப்படி கேட்டார்.
He said, brother, I can't remember scripture like you can remember.
நீங்கள் ஞாபகத்திலே வைக்கிறது போல என்னாலே வேத வசனங்களை மனதிலே வைக்க முடியவில்லை என்று சொன்னார்.
I forget so quickly.
நான் வெகு சீக்கிரத்திலே மறந்து விடுகிறேன்.
I said, okay, I'll tell you how to remember scripture.
வேத வசனத்தை எப்படி ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது என்பதை சொல்கிறேன்.
I say, my memory is not better than yours.
உங்களுடைய ஞாபக சக்தியை காட்டிலும் என்னுடைய ஞாபக சக்தி விசேஷித்தது அல்ல.
But here is the way to remember scripture.
வேத வசனங்களை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கு இதோ ஒரு வழி.
And all of you can listen.
நீங்க எல்லாருமே கவனியுங்க.
This is what I told him.
இதை தான் அவரிடத்தில் சொன்னேன்.
I said, when you get a blessing from any verse of scripture,
வேத வசனத்திலிருந்து எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ,
some light has come.
உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துவிட்டது.
Don't keep it to yourself.
அதை உங்களிடத்திலேயே நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம்.
Then it will become darkness.
அப்படியே வைத்துக் கொண்டால் அது இருளாய் மாறிவிடும்.
What did Jesus say?
இயேசு என்ன சொன்னார்?
Watch out that the light does not become darkness.
உன்னிலே உள்ள வெளிச்சமானது இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை ஆயிரு என்று சொன்னார்.
Lord, I don't want it to become darkness.
ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த வெளிச்சமானது இருளாக கூடாது.
Give me some light.
நீர் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து,
I want to give it to somebody else.
நான் வேறொருவருக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
So when I get a blessing from a verse,
ஆகவே ஒரு வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு சொல்லும்போது,
I share it with somebody else.
நான் வசனத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்.
Maybe I meet somebody else and I share it with that person.
இன்னொரு நபரை பார்க்கிறேன், அவரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன்.
We meet so many people in a day.
ஒரு நாளிலே பலரை சந்திக்கிறோம்.
You can at least share it with 2-3 people, the verse you got.
உங்களுக்கு கிடைத்த வசனத்தை குறைந்தபட்சம் 2-3 பேரிடத்திலாவது நீங்கள் பகிர்ந்து
கொள்ளலாம். And you know what will happen?
என்ன நடக்கும் தெரியுமா?
That verse will remain in your mind.
அந்த வசனமானது உங்கள் மனதிலே அப்படியே தங்கி இருக்கும்.
Tomorrow
நாளைக்கு
you get another verse.
வேறு ஒரு வசனம் கிடைக்கிறது.
And you don't keep it to yourself.
நீங்கள் உங்களுக்கென்று வைத்துக் கொள்வதில்லை.
You meet 2-3 people tomorrow, you give it to them.
அடுத்த நாளிலே 2-3 பேரை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள்.
And that verse is also stuck in your mind.
அந்த வசனம் உங்கள் மனதை ஒட்டிக் கொள்கிறது.
Can you imagine if you live like this for 1 year?
இப்படி நீங்கள் ஒரு வருடம் வாழ்ந்தால்
what will happen?
என்ன நடக்கும் என்று கற்பனை செய்ய முடியுமா?
You'll have at least 365 verses stuck in your mind.
குறைந்தபட்சம் 365 வசனங்கள் உங்கள் மனதில் ஒட்டிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
And if you live 10 years like that,
10 வருஷங்கள் இப்படி நீங்கள் வாழ்வீர்களானால்
can you imagine how much of scripture will be in your mind?
எவ்வளவு வேத வசனங்கள் உங்கள் மனதில் இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஆனால்
if you don't give it out to others,
நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்காத பட்சத்திலே
what you get you keep,
நீங்கள் கிடைக்கிறதை நீங்களே வைத்துக் கொண்டால்
at the end of the year,
வருஷத்தின் முடிவிலே
you not even one verse will be in your mind.
ஒரு வசனம் கூட உங்களுடைய மனதில் இருக்காது.
So people say, oh brother, I don't have a good memory.
சகோதரனே, எனக்கு நல்ல ஞாபக சக்தி இல்லை என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்.
It's got nothing to do with memory.
இதற்கும் ஞாபக சக்திக்கும் சம்பந்தமே இல்லை.
It's got to do with whether you give to others what God has given you.
தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்து தான் இது அமைகிறது.
What is the law?
பிரமாணம் என்ன?
Give and it will be given to you.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
The light you get, give it to others, God will give you more light.
உங்களுக்கு கிடைக்கிற ஒளியை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுங்கள், தேவனும் அதிகமான ஒளியை கொடுப்பார்.
You know, the first day we read this verse,
முதல் நாளிலே இந்த வசனத்தை நாம் வாசித்த பொழுது,
the path of the righteous is like the shining light that shines brighter and brighter and brighter till the perfect day.
நீதிமானுடைய வெளிச்சமானது அதிகமதிகமாய் நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும் என்று
பார்க்கிறோம். Is your light brighter today than it was few years ago?
ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, ஆண்டுகள் முன்பாக இருந்ததை விட இன்றைக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதா?
I want my light to be brighter.
என்னுடைய ஒளியானது பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Much brighter today than it was last year.
கடந்த வருஷத்தில் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக பிரகாசிக்க வேண்டும் என்று
விரும்புகிறேன். I want the light of God, the life of Jesus to become more bright in me.
தேவனுடைய வெளிச்சமானது, இயேசுவினுடைய ஜீவனானது என்னிடத்தில் அதிகமாக பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
How can it become brighter?
அது எப்படி இன்னும் பிரகாசமாய் மாற முடியும்?
Here is the answer.
இதுதான் பதில்.
The light God gives me, I give it to others.
எனக்கு தேவன் கொடுக்கிற ஒளியை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கிறேன்.
I get more light.
எனக்கு அதிகமான வெளிச்சம் கிடைக்கிறது.
And my light becomes brighter.
இப்பொழுது என்னுடைய வெளிச்சமானது பிரகாசமாய் மாறுகிறது.
I give that out.
அதையும் நான் கொடுக்கிறேன்.
I get more light.
எனக்கு இன்னும் அதிகமான வெளிச்சம் வருகிறது.
And like that it is endless.
இது போல முடிவில்லாமல் அது போய் கொண்டே இருக்கிறது.
That is how God wants us to live.
இப்படி தான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
That's the picture of the Sea of Galilee.
இதுதான் கலிலேயா கடலினுடைய
water comes in, it gives it out.
தண்ணீர் உள்ளே வருகிறது, வெளியேயும் தண்ணீர் போகிறது.
Some more comes in, gives it out.
இன்னும் கொஞ்சம் தண்ணீர் வருகிறது, வெளியே போகுது.
You would think if I keep giving out like this, I'll become dry.
நான் இப்படி கொடுத்து கொண்டே இருந்தால் நான் வற்றி போய் விடுவேன் என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை.
The Sea of Galilee is never dry.
கலிலேயா கடல் ஒரு காலம் வற்றவில்லை.
It's always full.
அது எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது.
Because when you give, you get.
ஏனென்றால் கொடுக்க கொடுக்க கிடைத்து கொண்டே இருக்கும்.
Give and it shall be given to you.
கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
There are so many stories like this I have heard in my life.
என்னுடைய வாழ்க்கையில இது போன்ற பல கதைகளை கேட்டிருக்கிறேன்.
One of the best stories I heard was I think I've told it here before of Sadhu Sundar Singh.
Sadhu Sundar Singh உடைய கதையை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வருஷம் முன்பா சொல்லிருக்கேன் என்று
எண்ணுகிறேன். Sadhu Sundar Singh was one of the greatest men I think that India has seen.
இந்தியா பார்த்த
Christians.
கிறிஸ்தவர்கள் பார்த்த பெரிய மனிதன் சாது சுந்தர் சிங்.
Anyway, that's my opinion. I think he is one of the greatest Christian India has produced.
இந்தியாவிலேயே இருக்க இந்தியா உற்பத்தி செய்ததான மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்தான் சாது சுந்தர் சிங். இதுதான் என்னுடைய கருத்து.
He is not like all these other fellows who call themselves sadhus in Tamil Nadu today.
இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பல பேர் சாது என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களைப் போல அவர் இல்லை.
Dress in a particular way and all.
அவர்கள் காவி உடை அணிந்து கொண்டிருப்பார்கள்.
I don't have any respect for them.
அவர்களுக்கு நான் மதிப்பே கொடுப்பதில்லை.
But this man was a real man of God.
ஆனால் இந்த மனிதன் உண்மையாலுமே அவன் தேவ மனிதனாக இருந்தார்.
And you know, he used to travel in the Himalayas.
அவர் இமயமலையிலே அதிகமாய் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்.
Once he was traveling,
ஒரு முறை அப்படி பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது,
with a Tibetan monk,
அவர் ஒரு திபெத்திய ஒரு சன்னியாசியை பார்த்தார்.
And they were walking together along to reach a village before the sun set.
அங்கே சூரியன் மறைவதற்கு முன்பதாக ஒரு கிராமத்தை நோக்கி அவர் நீண்ட பிரயாணம் செய்து கொண்டே இருந்தார்.
They knew that if they don't reach there before sunset, the wind will become so cold, they'll die of the cold.
அந்த சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அந்த கிராமத்தை சென்று அடையாவிட்டால் குளிர் காற்று வீச ஆரம்பித்துவிடும், அவர்கள் குளிரிலே நடுங்கி செத்துவிடும் என்று அறிந்தார்கள். ஆகவே அவர்கள் மிகவும் வேகமாக நடந்தார்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக எப்படியாவது அந்த கிராமத்தை போய் அடைந்து விட
வேண்டும்.
அப்படி நடந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே பார்த்தால் ஒரு சரீரம் அங்கே இருக்கிறது, ஒரு மனிதனுடைய
அந்த பணியிலே. So they bent down and they found he is breathing, but He's exhausted.
அங்கே பார்த்தால் மூச்சு மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அவன் வலுவிழந்தவனாய் படுத்துக் கொண்டிருக்கிறான்.
So Sadhu Sundar Singh said, we can't leave this man here to die, we have to carry him.
ஐயோ, இந்த மனிதனை நாம் இங்கே இப்படி விட்டு விட்டால் அவன் செத்து விடுவான், இப்பொழுது அவனை நாம் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த மனிதனிடத்தில் சொன்னார்.
Sadhu Sundar Singh said that.
Sadhu Sundar Singh innoruvathile sonnar.
But the Tibetan monk said,
ala and Tibetiya sanyasi sonnar,
oh no, we can't take him.
Illa illa, ivare nam eduthukondu chella mudiyadhu.
We carry him, we'll also become slow in our walk.
இவரை நாம் தூக்கிக் கொண்டு நடந்தால் நாம் நம்முடைய நடையிலே நாம் நடை வேகம் குறைந்துவிடும்.
We will not reach that village before sunset.
மாலை மயங்குவதற்கு முன்பதாக அந்த கிராமத்தை சென்று அடைய
முடியாது. We will become cold.
அங்கே காற்று, குளிர் காற்று வீச ஆரம்பித்துவிடும்.
We will die.
நாம் மரித்து விடுவோம் என்று சொன்னார்.
Let's leave him to die. Let's go and save our own life.
ஆகவே இவன் மரித்தால் பரவாயில்லை, நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்லி போனார்.
Sadhu Sundar Singh was a Christian.
சாது சுந்தர் சிங் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார்.
He knew the story of the good Samaritan.
அவருக்கு நல்ல சமாரியன் கதை தெரியும்.
And he said, I can't leave this man here to die.
இவனை இங்கே மரிப்பதற்கு விட்டுவிட முடியாது என்று சொன்னார்.
I have to help him.
நான் எப்படியாவது இவனுக்கு உதவி செய்ய வேண்டும்.
So the monk said, okay, you help him, I'm going.
நீ வேண்டுமானால் உதவி செய், நான் போகிறேன் என்று சொல்லி அந்த திபெத்திய சன்னியாசி போய் விட்டார். அவர் போய் விட்டார்.
So Sadhu Sundar Singh picked this person up on his shoulder.
சாது சுந்தர் சிங் இந்த மனிதனை தன்னுடைய தோளிலே தூக்கி போட்டுக்கொண்டார்.
He could walk very slowly.
மிகவும் மெதுவாக தான் அந்த எடையை தூக்கி கொண்டு பாரத்தை தூக்கி கொண்டு நடக்க முடிந்தது.
It became very cold.
மிகவும் குளிர் காற்று வீச ஆரம்பித்தது.
And the sun set.
மாலை மயங்கி விட்டது.
And as he came with carrying this body.
இந்த சரீரத்தை தூக்கி கொண்டு அவர் நடந்து வரும்பொழுது,
he saw the Tibetan monk's body lying on the ground.
அங்கே பார்த்தால் அந்த திபெத்திய சன்னியாசி, அவர் அவருடைய சரீரம் அங்கே தரையிலே கிடக்கிறது.
And he bent down.
குனிந்து பார்த்தார்.
He was dead.
அந்த புத்த அந்த திபெத்திய சன்னியாசி மரித்து விட்டார்.
And he was thinking. Sadhu Sundar Singh was thinking.
சாது சுந்தர் சிங் என்னை பார்த்தார்.
How is it the same wind hit him and hit me?
அதே குளிர் காத்து தான் அவரையும் அவர் மேலும் வீசியது, என் மேலும் வீசியது.
How he died and I didn't die?
அவர் மரித்து விட்டார், ஏன் நான் மரிக்கவில்லை?
Then he began to think.
அப்பொழுது நான் எண்ணி பார்த்தாராம்.
Oh, because I was carrying this man.
இந்த மனிதனை சுமந்து கொண்டு வந்தபடினாலே
my body was producing a lot of heat.
என்னுடைய சரீரம் நிறைய சூட்டை உற்பத்தி செய்தது, சக்தியை உற்பத்தி செய்தது.
You know how when we do more work the body produces heat.
நாம் அதிக வேலை செய்யும் பொழுது நம்முடைய சரீரம் சக்தி, வெப்ப சக்தி உண்டாக்குறது தெரியுமா?
His body was producing heat because he was carrying this man.
அவர் அந்த மனிதனை சுமந்து கொண்டு சென்றபடினாலே அவருடைய சரீரமானது வெப்ப சக்தி உண்டாக்கி கொண்டே இருந்தது.
That protected him from this cold wind.
அந்த சூடு தான் இவரை அந்த குளிர் காற்றிலிருந்து பாதுகாத்தது.
And so he could reach that village.
ஆகவே அவர் அந்த கிராமத்தை சென்று அடைய முடிந்தது.
He saved this man's life also.
இந்த மனிதன் தூக்கி கொண்டு வந்தார், அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அவர் காப்பாற்றி விட்டார்.
So he used to tell the story himself.
அவர் தானாகவே இந்த கதையை அவர் சொல்லி இருக்கிறார்.
And he said.
அவர் சொன்னார்.
You know what Jesus said is so true.
இயேசு சொன்னது மெய் என்று அவர் சொன்னார்.
What Sadhu Sundar Singh said.
இதுதான் சாது சுந்தர் சிங் சொன்னார்.
That if you try to save your life like this Tibetan monk you lose it.
தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் இந்த திபெத் சன்னியாசியை போல காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான்.
If you are willing to forget about your life to help somebody else.
மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீங்கள் உங்களை நீங்கள் மறந்து விட்டால்
you will save your life and his life also.
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் காத்துக் கொள்வீர்கள், அவருடைய வாழ்க்கையும் காத்துக் கொள்வீர்கள்.
You know why many Christians never experience this?
ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் இதை அனுபவிப்பதில்லை தெரியுமா?
Because they're always thinking of how will this help me and my family.
இப்பொழுதே இது எப்படி எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உதவி செய்யும் என்றே அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
And so they all their thinking is selfish, 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 selfish.
அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சுயத்தையே மயமாய் வைத்துக்கொண்டு சுயநலமாயே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
And that's why their life is so unhappy.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையானது அவ்வளவு சந்தோஷமற்றதாய் மாறிவிடுகிறது.
I want you to ask God to make you think of other people this year.
இந்த வருஷம் மற்றவளை குறித்து ஆண்டவரே நான் எண்ணி பார்க்கட்டும் என்று நீங்கள் தேவனுடைய கேட்கும்படியாக விரும்புகிறேன்.
Don't you all have some friends who have never heard this wonderful message?
இந்த அருமையான செய்திகளை கேட்டிராத நண்பர்கள் உங்களுக்கு இல்லையா?
So many.
அநேகர் இருக்கிறார்கள் தானே?
Each of you.
உங்கள் ஒவ்வொருவரும்
have got relatives and friends that I don't know that nobody knows.
எனக்கு தெரியாத மற்றவங்களுக்கு தெரியாத ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சொந்தக்காரர்கள் யார் இருக்கிறார்கள்.
And you must pray, Lord,
ஆண்டவரே,
this year,
இந்த வருஷம்,
help me to give a little bit of this light to somebody.
ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை நான் ஒரு மற்றவருக்கு கொடுக்க எனக்கு உதவி செய்யும்.
Even you children can do that.
சிறு பிள்ளைகளே, நீங்களும் கூட இதை செய்ய முடியும்.
Lord, pray that prayer.
நீங்கள் இந்த ஜபத்தை செய்யுங்கள்.
Lord, I pray that you will help me to share this light with somebody.
ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தை, ஒளியை நான் மற்றவளோடு கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
And I can give you a written guarantee your life next year will be completely different.
அடுத்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாய் மாறி இருக்கும் என்பதை நான் எழுதி உத்தரவாதத்தோடு கூட கொடுக்க முடியும்.
You will become a spiritual Christian.
நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் மாறுவீர்கள்.
If you decide now I'm going to think of other people, not myself.
இப்பொழுது நான் என்னை குறித்தே எண்ண மாட்டேன், மற்றவர்களை குறித்து என்ன போகிறேன் என்று எண்ணிவிடலானால்,
I'm going to give this light to other people.
இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்.
Not everybody will receive it.
எல்லாருமே அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
Maybe 1 out of 100 will receive it.
100 பேர்ல ஒருவர் பெற்றுக்கொள்வார்கள்.
Lord, make me a channel.
ஆண்டவரே, என்னை ஒரு வாய்க்காலாய் மாற்றும்.
You know, so many people have a burden even in Tamil Nadu.
Tamil Nadu லேயும் கூட अनेகருக்கு பாரம் இருக்கிறது.
Not only for Tamil Nadu.
தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல,
they go to North India.
அவர்கள் வட இந்தியாவுக்கு செல்கிறார்கள்.
I really appreciate them.
அவர்களை நான் மெய்யாலுமே அவர்களை மெச்சிக்கொள்கிறேன், பாராட்டுகிறேன்.
See what a lot of trouble they take to go to North India.
வட இந்தியாவுக்கு செல்வது என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்கே செல்கிறார்கள்.
They can't come for conferences like this every year.
இதுபோல கான்ஃபரன்ஸ்க்கு வருஷந்தோறும் அவர்களால் வர முடியாது.
They don't see their relatives for such a long time.
நீண்ட நாட்களாக தங்களுடைய உறவினர்களை பார்க்க முடியாது.
And they go to very difficult places.
அவர்கள் வட இந்தியாவுல கடினமான பகுதிகளுக்கு, கிராம காட்டு பகுதிகளுக்கு செல்கிறார்கள்.
It's not easy to educate their children.
அங்கே தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல.
And hardly any Christians there.
அங்கே அதிகமான கிறிஸ்தவர்களை பார்க்க முடியாது.
And so many discouragements.
எவ்வளவோ அதீரியங்கள் ஏற்படும்.
And so many people oppose the preaching of the gospel.
அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள், அதை அநேகர் எதிர்க்கிறார்கள்.
There are many brothers from Tamil Nadu who have gone up to North India like that.
இப்படி தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு சென்ற அநேக சகோதரர்கள் இப்படி இருக்கிறார்கள்.
I don't despise them, I respect them.
நான் அவர்களை அசட்டை செய்வதில்லை, நான் அவர்களை மதிக்கிறேன்.
I won't make fun of them.
நான் அவர்களை கிண்டல் செய்வதும் இல்லை.
They may not have light on certain things.
சில காரியங்களில் அவர்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம்.
But they've got light on one thing.
ஆனால் ஒரு காரியத்தில் அவர்கள் வெளிச்சம்
பெற்றிருக்கிறார்கள். That what God has done for me, I must share with other people.
எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறாரோ அதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்.
So don't despise these brothers who've gone as missionaries.
ஆகவே மிஷனரிகளாய் வட இந்தியாவுக்கு போயிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு காலம் அவர்களை அசட்டை செய்யக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது.
You ask yourself, how much have you done for the people in North India?
வட இந்தியாவில் உள்ள மக்களுக்காக நீங்கள் எவ்வளவு தூரம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
They may not be doing a perfect work there.
அங்கே அவர்கள் பூரணமான ஒரு ஊழியத்தை செய்யாமல் இருக்கலாம்.
ஆனால் they are doing a better work than you and I are doing there.
நீங்களும் நானும் இங்கே செய்கிறதை காட்டிலும் மேன்மையான ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள்.
I met once one brother from Bhutan.
பூட்டானிலிருந்து ஒரு சகோதரனை நான் சந்தித்தேன்.
He did not have all the light I have.
எனக்கு இருக்கக்கூடிய ஒளி இல்ல, வெளிச்சம் இல்ல, அவர் பெறவில்லை.
He was doing something for the Lord in that difficult country of Bhutan where you are not permitted to be a Christian.
கிறிஸ்துவனா இருப்பதற்கே அனுமதி இல்லாத ஒரு கடினமான தேசமாகிய பூட்டான் தேசத்திலே அவர் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்.
I met a brother from Burma.
பர்மாவிலிருந்து ஒரு சகோதரை சந்தித்தேன்.
He has translated my book into Burmese.
என்னுடைய புத்தகத்தை பர்மா மொழியிலே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார்.
He was distributing it there.
அவர் அங்கே அதை விநியோகித்துக் கொண்டிருந்தார்.
In Burma you are not allowed to preach the gospel.
பர்மாவிலேயும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அனுமதி கிடையாது.
He was risking his life to
ஆகவே தன்னுடைய வாழ்க்கையை பணயமாய் வைத்துக்கொண்டு தேவனுக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்.
People coming to Christ.
அங்கே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவனுடைய அநேகர் வந்தார்கள்.
He doesn't have all the understanding I have.
எனக்கு இருக்கிறது போல வேத வசனங்களை குறித்த விளக்கங்களாம் அவருக்கு இல்லை.
But I say, Lord, I respect him.
ஆண்டவரே, நான் அவரை மதிக்கிறேன் என்று சொன்னேன்.
He is doing something in Burma where I am doing nothing.
நான் பர்மாவில் ஒன்றுமே செய்வதில்லை, ஆனால் அவர் அங்கே பர்மா தேசத்திலே செய்து கொண்டிருக்கிறார்.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
We may not agree with many of these brothers in many things.
இந்த விஷரி சகோதரர்களிடத்திலே अनेक காரியங்களை நாம் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
If they are doing even this small little bit for the Lord.
ஆனால் இவ்வளவு சிறிய காரியத்தை தேவனுக்காக செய்தாலும்
I respect them.
நான் அவர்களை மதிக்கிறேன்.
Like I said, they are on the same team. If they score a goal there, that's my team.
ஏற்கனவே நான் சொன்னது போல அங்கே அவர்கள் ஒரு கோல் போட்டால் அவர்கள் என்னுடைய டீமிலே இருக்கிறார்கள்.
They are doing something for my Jesus.
என்னுடைய இயேசுவுக்காக அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள்.
So I want to support them.
நான் அவர்களை தாங்க வேண்டும்.
I want to praise the Lord for them.
நான் அவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன்.
And I want to learn something from them.
அவர்களிடத்தில் ஒன்றை நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன்.
How much they sacrifice to take the gospel to somebody.
ஒருவருக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியாக எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள்.
I may not be called to go to near North India as a missionary.
நான் வட இந்தியா தேசத்திலே மிஷனரியாய் போவதற்கு எனக்கு ஒருவேளை அழைப்பு இல்லாமல் இருக்கலாம்.
I can ask myself, how much do I sacrifice to give the gospel to somebody?
ஆனால் ஒருவருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக எவ்வளவு தூரம் நான் தியாகம் செய்கிறேன் என்ற கேள்வியை கேட்டு பார்க்கலாம்.
In your town,
உங்களுடைய பட்டணத்திலே, உங்களுடைய கிராமத்திலே,
I mean that man has sacrificed to go all the way to North India in a difficult with learn a language, difficult language and go and preach there.
வட இந்தியாவிலே கடினமான ஒரு பகுதியிலே கடினமான பாஷையை கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் அவர் தன்னுடைய தேசத்தை தன்னுடைய இடத்தை விட்டு அங்கே சென்றிருக்கிறார்.
Here God is asking you to speak, share with somebody who speaks your same language.
உங்களுடைய சொந்த பாஷையை பேசுகிற ஒருவரோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் சொல்கிறார்.
Let's learn to do that more in this coming year.
வரக்கூடிய வருஷத்திலே இதை அதிகமாக செய்ய நாம் கற்றுக்கொள்வோம்.
Say, Lord,
ஆண்டவரே,
I want to share the light you have given me with other people.
நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒளியை மற்றவர்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
This year is not going to be like all the past years.
இந்த வருடமானது கடந்த வருடங்களைப் போல இருப்பதில்லை ஆண்டவரே.
I want to give this light to other people.
இந்த ஒளியை மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும்.
So please remember this word of Jesus.
ஆகவே இயேசுவின் இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Be careful that the light that is in you does not become darkness.
ஆகையால் உன்னிலுள்ள ஒளியானது அது இருளாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
How does it become darkness?
எப்படி அந்த வெளிச்சம் இருளாய் மாறுகிறது?
When you get the light and keep it only to yourself.
அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் மட்டுமே அதை வைத்துக் கொண்டால் அது இருளாய் மாறிவிடும்.
After some time it will become darkness.
அதற்கு பிறகு அது இருளாய் மாறிவிடும்.
So you say, Lord, I'm not going to do that anymore.
ஆண்டவரே, நான் இப்படி இனிமேல் இருக்க விரும்பவில்லை.
Whatever you give me,
நீர் என்ன கொடுத்தாலும்
I'm going to pass it on to somebody else.
நான் யாராவது ஒருவருக்கு நான் கொடுத்து விடுகிறேன்.
And Lord, please help me.
ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும்.
At least one person.
ஒரு நபருக்காகிலும்
that I'm going to bring the light to this year.
இந்த வருஷத்திலே ஒரு ஒளியை கொண்டு வர போகிறேன்.
If I give it to 100 people, at least one of them must come to the light.
நான் 100 பேருக்கு இந்த ஒளியை பகிர்ந்து கொண்டால் அதிலே ஒருவராவது இந்த வெளிச்சத்திற்கு வர வேண்டும்.
Can you imagine if 1000 people reach one person in one year?
இந்த 1000 மக்கள் வருஷத்திலே ஒரு நபரை அப்படி சென்றடைந்தால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
It will become 2000.
2000 மக்களாய் மாறுவார்கள்.
Not for our sake.
நமக்காக அல்ல.
I don't tell people come and join our church.
எல்லாரும் என்னுடைய சபையில வந்து சேர்ந்துங்கள் என்று நான் சொல்வதே இல்லை. இல்லை இல்லை.
That's not my calling.
அது என்னுடைய அழைப்பே அல்ல.
I say come and follow Jesus.
வாருங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறேன்.
I'm not asking you to invite people to our church.
நம்முடைய சபைக்கு எல்லாரையும் கூட்டி வாருங்கள் என்று நான் சொல்வதில்லை.
Encourage them to become better disciples of Jesus.
ஆனால் இயேசுவுக்கு இன்னும் நல்ல சீஷர்களாய் மாற வேண்டும் என்று உற்சாகப்படுத்துங்கள்.
Let them go to any church. I'm not worried.
அவர்கள் எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகட்டும், அதை குறித்து நான் கவலைப்படவில்லை.
Better disciples of Jesus Christ.
ஆனால் அவர்கள் இயேசுவுக்கு இன்னும் மேன்மையான சீஷர்களாய் மாறட்டும்.
More places the light of God can shine in this country.
அப்படியானால் இந்த தேசத்தில் இன்னும் பல இடங்களிலே அவருடைய வெளிச்சமான பிரகாசிக்க முடியும்.
You must start praying with a burden for Tamil Nadu.
தமிழ்நாட்டுக்காக, பாரதத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும்.
Lord, I want the light of God, this wonderful light we have heard in the conference, to shine in many parts of Tamil Nadu.
ஆண்டவரே, இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களை கேட்டதால் இந்த அருமையான ஒளியானது தமிழ்நாட்டிலே பல பகுதிகளிலே பிரகாசிக்க முடிய நான் விரும்புகிறேன்.
Look at these brothers who have a burden to spread the message on television.
இந்த டிவியின் மூலமாக இந்த செய்தியை பரப்புவதற்கு இந்த சகோதரர்களுக்கு இருக்கக்கூடிய பாரத்தை பாருங்கள்.
They don't belong to our church.
அவர்கள் நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள் அல்ல.
But God has got no limitation like that.
ஆனால் தேவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரம்பு இல்லை.
I thank God for everyone who is spreading the truth.
சத்தியத்தை பல இடங்களுக்கு எடுத்து செல்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
Let's do it ourselves.
நாமும் இதை செய்வோம்.
All the wonderful light God has given us.
தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான வெளிச்சம்.
Lord, I want to give it out to other people.
ஆண்டவரே, இதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
You pray a little prayer in your heart.
உங்கள் உள்ளத்திலே ஒரு சிறு ஜெபத்தை செய்யுங்கள்.
Say, Lord,
இப்படி சொல்லுங்கள், ஆண்டவரே,
20 years I have received so much.
ஆண்டவரே, கடந்த 20 ஆண்டுகளாக எவ்வளவோ நான் பெற்றுக்கொண்டேன்.
Or 5 years or 10 years as long as you've come.
அல்லது 5 வருடமாக அல்லது 10 வருடங்களாக எவ்வளவோ நாட்கள் வந்திருக்கிறீர்களோ அவ்வளவு நாட்களாக பெற்றிருக்கிறேன் என்று
சொல்லுங்கள். I have given out so little.
ஆண்டவரே, நான் வெகு குறைவாக தான் மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
I want to give out much more this year.
இந்த வருஷத்திலே அதிகமாக நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆண்டவரே.
Please help me.
தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க.
I want to give out much more.
நான் அதிகமாக கொடுக்க விரும்புகிறேன்.
Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
I know you'll help me.
நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
Help me to reach at least one person with this wonderful truth this year.
ஆண்டவரே, இந்த அருமையான சத்தியத்தை வைத்து ஒரு நபரையாவது சந்திக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்.
Your children also pray that.
சிறு பிள்ளைகளும் கூட ஜெபம் பண்ணுங்கள்.
At least one new person.
ஆண்டவரே, குறைந்தபட்சம் ஒரு புது பையனுக்காவது பிள்ளைக்காவது
come to this light.
இந்த ஒளிச்சத்திற்கு வர நான் உதவி செய்ய வேண்டும்.
Life will be changed.
அவருடைய வாழ்க்கை மாறும்
என்று ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
Thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
And keep praying that prayer till you see that answer come.
நீங்கள் பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த ஜெபத்தை செய்து கொண்டே இருங்கள்.
Lord, I never want the light in me to become darkness.
ஆண்டவரே, என்னிலுள்ள வெளிச்சமானது இருளாய் போய் விட நான் விரும்பவில்லை.
I want to keep giving it out.
ஆண்டவரே, நான் தொடர்ந்து மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறேன்.
In Jesus' name. Amen.
ஆமென்.